السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حجبا. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமா. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகிலே அவன் ஒருவன் என்பதற்கும் ஈடிணை அற்றவன் என்பதற்கும் எல்லா விதமான வணக்கங்களுக்கும் தகுதிமிக்கவன் என்பதற்கும் அடையாளமாக அத்தாட்சியாக அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளிலே இறைவன் ஒருவன் என்பதற்குரிய மிகப்பெரிய அத்தாட்சியாக விளங்குவது மனித படைப்பு தான். மனிதன் மூலமே அல்லாஹு தஆலா அதனை உறுதிப்படுத்துகிற, நிலைநிறுத்துகிற பணியினை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். மனித சமுதாயத்திற்காக தன்னுடைய ஏகத்துவத்தை, தன்னுடைய வலிமையை பறைசாற்றுகின்ற வகைகளில், அவைகளை நிலைநிறுத்துகின்ற வகைகளில் மனிதனுக்கு உறுதுணையாக, மனிதன் நம்புவதற்காக நபிமார்களை மனிதர்களிலே இருந்தே அனுப்பி அவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா தன்னுடைய நிலையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் மேலாக அவனால் இறக்கி அருளப்பட்டிருக்கிற வேதங்களின் மூலமும் அல்லாஹு தஆலா அதனை ஸ்தாபித்திருக்கிறான். இந்த மனித வாழ்க்கை முற்று பெறுகிற வாழ்க்கை, இதற்கு முடிவு இருக்கிறது. நிரந்தரமான ஒரு வாழ்வு மனிதனுக்கு உண்டு. அது மறுமையினுடைய வாழ்வு, அதுதான் சுவனத்தினுடைய வாழ்வு. அதற்காகத்தான் மனிதன் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற எல்லா விதமான விஷயங்களையும் அந்த நபிமார்களும் அல்லாஹ்வால் அனுப்பி தரப்பட்டிருக்கிற வேதங்களும் நமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மனித சமூகத்திலே அதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை நம்பியவர்கள் மூமின்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும், அதை நம்பாதவர்கள் காஃபிர்கள் என்றும் முஸ்ரிக்குகள் என்றும் சொல்லப்படுகின்றனர். இப்போ மறுமை என்ற ஒரு நிலை மனித சமுதாயத்திலே வேறுண்டு இருக்கிறது. அது மூமின்களிடத்திலே மிக கச்சிதமாக நம்புகிற ஒரு நிலை மனித மூமின்களிடத்திலே இருக்கிறது. இந்த மறுமை வாழ்வை குறித்து ஏராளமான செய்திகள் திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் அடைகின்ற பாக்கியங்களை குறித்தும், அவன் தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனைகளை குறித்தும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நாமெல்லாம் மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், சுவர்க்கம் உண்டு உண்டு, அந்த சுவர்க்கத்திலே மூமின்கள் நுழைவார்கள், சுவர்க்கம் மூமின்களுடைய புகலிடமாக இருக்கிறது, அதுதான் மனிதனுடைய மூமின்களுடைய இருப்பிடமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் நம்பியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுவனத்தை பற்றிய ஆசையை மூமின்களுக்கு மத்தியிலே மிக மிக வேகமாகவே, உறுதியாகவே அதை வளர்த்து வந்திருக்கிறார்கள். திருக்குறானிலும் அல்லாஹு தஆலா சுவனத்தை பற்றிய நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறார். சுவனத்தினுடைய வர்ணனைகளை சூரத்துல் வாக்கியா, சூரத்து தக்காசுர் போன்ற சூறாக்களிலே, சூரத்து தஹர் போன்ற சூறாக்களிலே அல்லாஹு தஆலா மிக துல்லியமாக அதனை வர்ணனை செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு காரியத்திலும் சுவனத்தின் மீது ஆசை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹும் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் லதீன் ஆமனு வாமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வந்தார்களோ அவர்களுக்காக கானத்திலகும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌசி நுசுலா, அவர்களுக்கு தங்குமிடமாக, அவர்களை உபசரிக்கின்ற இடமாக ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம், அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாலிதீன் ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபகூன் அன்ஹா ஹிவலா, ஒருபோதும் அந்த சுவனத்தை விட்டு வேறு நோக்கங்களுக்காக வேறு காரணங்களுக்காக அவர்கள் திரும்ப மாட்டார்கள், அங்கிருந்து வெளியேற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே நாம் என்னதான் அரண்மனைகளை கட்டி வைத்திருந்தாலும், என்னதான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும், இந்த உலகத்தை விட்டு பிரிபவர்கள், சுவனத்திற்குள்ளே நுழைந்து விட்ட ஒரு மனிதன் ஒருபோதும் அங்கிருந்து எக்காரணத்தை முன்னிட்டும் அங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டான், அங்கிருந்து வெளியேற மாட்டான். அவனுக்கு அதுதான் நிரந்தரமான இடம் என்பதனை அல்லாஹ் இங்கே திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சுவனங்களிலே பல படித்தரங்கள் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, இதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை கேளுங்கள். ஏனென்று சொன்னால், ஃபைன்னு வௌசுத்துல் ஜன்னத்தி வஅலல் ஜன்னத்தி, அதுதான் சுவனத்தினுடைய மத்திய பகுதியாகும், சுவனத்திலே உயர்ந்த சுவனமும் ஆகும். ஃபவ்குஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கும் மேலேதான் அல்லாஹு தஆலாவுடைய அரிசி இருக்கிறது, சிம்மாசனம் இருக்கிறது. வமின்ஹு தஃப்ஜுரன் தஃப்ஜுரு தஃப்ஜுருல் அன்ஹாருல் ஜன்னா, அந்த சுவனத்திலிருந்துதான் மற்ற சுவனங்களுக்கு ஆறுகள் ஓடுகின்றன, பிரிந்து ஓடுகின்றன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுவார்கள். மும்மிகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஈமான் கொண்ட பின்னால் அவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய பயன்களை அவர்களுக்கு அறிவிப்பு செய்ததே கிடையாது, முன்னறிவிப்பு செய்ததே கிடையாது. நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு உலகத்திலே இப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும், இப்படிப்பட்ட பதவி கிடைக்கும், இப்படிப்பட்ட செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும், பெரிய காரியமாக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அழுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை மதீனாவாசிகளுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு கிணறு இருந்தது. அது யூதருக்கு சொந்தமான கிணறு. இந்த யூதர் கொஞ்ச நாளாக எல்லா ஜனங்களும் அதில் இருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு போய் உபயோகப்படுத்துவார்கள். ஒரு முறை அவன் கண்டிப்பாக சொல்லிவிட்டான், முஸ்லிம்கள் இங்க கிணத்திலிருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டான். மற்றவர்கள் வேண்டுமானால் நீர் எடுத்து செல்லலாம், ஆனால் முஸ்லிம்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னபோது மதீனாவிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது, தண்ணீருக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டது. இது எப்படி கையாளுவது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைப்பது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே சஹாபாக்கள் எல்லாம் திரண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு அறிவிப்பு செய்தார்கள். யார் அந்த யூதருக்கு சொந்தமான கிணற்றினை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்கிறாரோ அவருக்கு நான் சுவனத்தை கொடுத்து விடுகிறேன், சுவனத்தை நான் விற்று விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், ஒரு கிணறு, அந்த கிணத்திலே இருந்து வரக்கூடிய அந்த நல்ல தித்திப்பான தண்ணீர், குடிப்பதற்குரிய குடிநீர் அது, அந்த யூதரிடத்திலிருந்து விலை பேசி யாரும் வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்து விட்டால், அது பொது சொத்தாக ஆக்கிவிட்டால், அவர்களுக்கு நான் சுவனத்தை நன்மாராஜம் சொல்கிறேன் என்று சொன்னபோது அந்த கூட்டத்திலே இருந்த உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த கிணற்றை நான் வாங்கி முஸ்லிம்களுக்கு நான் பொது சொத்தாக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்லி எழுந்து சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அந்த யூதரிடத்திலே போய் விலை பேசினார்கள். அவன் கடுமையான விலை சொன்னான். அந்த காலத்திலே இருந்த விலையை விட அதிகமான 10 மடங்கு அதிகமான விலையை சொன்னான். அது சுவனத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற அந்த சுவனத்தினுடைய அந்த நன்மையை விட இந்த தொகை எனக்கு பெரிதல்ல என்று சொல்லி அவன் சொன்ன விலையை வாங்கி அதை கொடுத்து விட்டு அதை வாங்கி முஸ்லிம்களுக்கு ஒப்படைத்தார்கள். இது போன்ற சஹாபாக்களுக்கு மத்தியிலே எத்தனை எத்தனையோ நிகழ்வுகள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிற அந்த பள்ளிவாசலிலே கூட்டம், ஜனங்களுடைய கூட்டம், குடியேற்றம் அதிகமாகி பள்ளிவாசல் நிரம்பி மனிதர்களுக்கு தொழுவதற்கு கூட சிரமம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவிப்பு செய்தார்கள். இது போன்றுதான் ஒரு அறிவிப்பு செய்தார்கள், யார் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிலங்களை வாங்கி இந்த பள்ளிக்காக வேண்டி ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை வாக்குறுதி அளிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது உஸ்மான் அப்பான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த பணியை நான் செய்கிறேன் என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருந்த நிலங்களை வாங்கி பள்ளிவாசலுக்கு ஒப்புப்பு செய்தார்கள். சுவனம் சுவனம் என்று நன்மாராயம் சொல்லப்படும், சுவனம் என்று ஆசையூட்டப்படும், அதன் அடிப்படையில் தான் அத்தனை காரியங்களும் நடைபெற்றிருக்கின்றன. போர்க்களத்திலே ஒரு சஹாபி பசிக்காக வேண்டி இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வருகிறார்கள். வந்தபோது அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், போர் செய்யுங்கள், போரில் ஈடுபடுங்கள், அல்லாஹுக்காக போர் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தபோது அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் போர் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். நான் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். பெருமானார் ரசூலல்லாஹி சொன்னார்கள், நீ அந்த போரிலே கலந்து கொண்டு சகிதானால் உனக்கு சோனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், தான் வைத்திருந்த அந்த பழத்தை முழுமையாக சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை, அவகாசத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை தூக்கி எறிந்தார். பழத்திற்குள்ள மிக வீராவேசத்தோடு உள்ளே நுழைந்தார், போராடினார், கடைசியிலே சகிதானார். தன்னுடைய உயிரை விடவும் சுவனத்தை உயர்வாக கருதிய அந்த நிலை அந்த காலம். இந்த உலகிலே அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிற அத்தனை பொருட்களை விடவும், அத்தனை செல்வங்களை விடவும், அத்தனை நியமத்துகளை விடவும் உயர்வாக கருதிய காரணத்தினால்தான் அந்த சொர்க்கத்தின் மீது அவர்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தது. இன்றைக்கு நாமும் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோம், இதை செய்தா சோனம் கிடைக்கும், அதை செய்தா சோனம் கிடைக்கும் என்று சொன்னால் கேட்பதற்கு எதுவோ நன்றாக இருக்கிறது தவிர அதற்கான முனைப்பு, அதற்கான சிந்தனையும் நம்மிடத்தில் ஏற்படுவதில்லை. அது நம்முடைய ஈமானுடைய பலகீனம் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிக்கடி இந்த காக்கா வலிப்பை போன்று ஒரு இழுப்பு நோய் ஏற்படுகிறது, அந்த நோய் விலகுவதற்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டார். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அப்படி ஏற்படுவது உண்டு, வலிப்பு நோய் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வலிப்பு நோய் தீர்வதற்கு நான் துவா செய்யவா, அல்லது அதன் மூலம் நீ சுவர்க்கத்திற்கு செல்வாய், அதை இந்த இதை பொறுத்துக் கொண்டாய் என்று சொன்னால், இதை சகித்துக் கொண்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு பகரமாக உனக்கு சுவனத்தை தருவார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவனம் தான் வேண்டும், இதை நான் பொறுத்துக் கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் அது மாதிரி வலிப்பு வருகிற போது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, தெரியக்கூடாத பகுதியில் வெளியே தெரிகின்றன, எனவே அது மாதிரி ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு துவா செய்தார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களிடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை பற்றியே ஆசையூட்டுகிற நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வசியக்கல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, யார் இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ, அவர்கள் சுவனத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு வரப்படுவார்கள், சுவனத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா, சுவனத்தினுடைய வாசலின் பக்கமாக அவர்கள் கொண்டு வரப்பட்டு விட்டால், ஒஃபுத்திஹத் அபுவாபுஹா, அதனுடைய சுவனத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டு விடும். அது வரையிலும் பூட்டப்பட்டு கிடக்கிற கதவுகள் இறையச்சமுடையவர்களுக்காக வேண்டி என்ன செய்யப்படும், திறக்கப்படும். வக்காலஹும் ஹசனத்துஹா, அந்த சுவனத்தினுடைய பாதுகாவலர்களாக நிற்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் மனமானவர்களாக, அதாவது வாசனை உடையவர்களாக, வாசனை உங்களின் மீது ஏற்படட்டும், ஃபதுகுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமானவர்களாக இந்த சுவனத்திலே நீங்கள் நுழையுங்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது, இதற்கு பிறகு உங்களுக்கு இறப்பு கிடையாது, எந்த விதமான சிரமமும் கிடையாது, இங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் உங்களுக்கு கிடையாது, எனவே அதற்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும். அப்போது ஒக்காலு அந்த சுவனவாசிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லதி சதக்கனா வாதஹு, யா அல்லாஹ், உன்னை நாங்கள் புகழ்கிறோம்,
எந்த வாக்குறுதியை நீ அளித்தாயோ அந்த வாக்குறுதியை நீ உண்மைப்படுத்தி விட்டாய். வஔரஸனல் அர்த நதபவ்வு மினல் ஜன்னத்தி ஹைது நஷா, நாங்கள் விரும்புகிற இடங்களுக்கெல்லாம் போகிற அளவுக்கு, நாங்கள் நாடுகிற இடங்கள்லாம் போகிற அளவுக்கு இந்த சுவனத்திலே எங்களுக்கு இருப்பிடத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய். மேலும் இந்த சுவனத்தினுடைய அனந்தரக்காரர்களாக வாரிசுதாரர்களாக எங்களை நீ ஆக்கினாய் என்று அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்வார்கள். ஃபனிஅம் அஜ்ருல் ஆமிலீன், இதுதான் அமல் செய்யக்கூடிய சாலிஹான் அமல்களை செய்யக்கூடியவர்களுக்குரிய கூலியாகும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு வரவேற்போடு அள்ளே அழைக்கப்பட்டு நிரந்தரமாக எந்த எந்த வீட்டிலும் அப்படி நம்ம நுழைய முடியாது இல்லையா? நாம் மனம் கொண்டிருக்கிற மனைவியுடைய வீட்டிலும் கூட நிரந்தரமாக நம்ம இருக்க முடியாது. நமது பெற்றோர்கள் நம்முடைய நம்முடைய அவர்கள் நமக்காக வேண்டியே கட்டி வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது வெளியேற சொல்லி விடுவார்கள். அது நமக்கு நிரந்தரமானதல்ல. எந்த உலகத்திலும் எந்த வீடுகளும் யாருக்குமே நிரந்தரமானதல்ல. மனிதனுக்கு நிரந்தரமான இடம் அல்லாஹ்வுடைய வீடுதான், அது சுவர்க்கம்தான். அங்கே நுழைந்து விட்டால் வெளியேறுகிற பஞ்சாயத்தே கிடையாது, வெளியேறுகிற நிலையே கிடையாது. அந்த அளவுக்கு நிரந்தரமாக சுகமாக சந்தோஷமாக இருக்குகின்ற இடமாக அந்த சுவனம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சுவனத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கிறது சுவனத்திற்கு தான் போகணும்னு சொல்லி. யாரும் நரகத்திற்கு போவதற்கு விரும்ப மாட்டார்கள், எவ்வளவு பெரிய பாதியாக இருந்தாலும் சரி. ஒரு கணமும் கூட இறைவனை சிந்திக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன ஆசை என்று சொன்னால் சுவனத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது, அதற்காக வேண்டி என்னெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது, அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கிறது என்பதை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு முறை குளிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்ப அந்த காலத்திலே இந்த குளியல் அறைகள் வாடகைக்காக வேண்டி எப்படி கழிவறை இருக்கிறது அது போல குளியல் அறைகள் இருந்தன. அங்க போய் காசு கொடுத்தா குளிச்சுக்கலாம். இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் முற்றும் துறந்த மிகப்பெரிய ஞானியாக இருந்தவர்கள், எந்த இதையுமே தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த குளியல் அறைக்கு சென்றார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளி தடுத்தான், எங்க போகிறீர்கள், குளிக்க போகிற, குளிக்க போறதா இருந்தா காசு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். காசு அங்கிட்ட இல்லையே, காசு கொடுக்காம குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இவர்கள் யார்? இப்ராஹிம் நாதகம் அவர்கள் பல்க் நாட்டுடைய அரசர், மிகச்சிறந்த முறையில் ஆட்சி நடத்தியவர்கள், தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சி எல்லாத்தையும் துறந்து விட்டு இறைவனுடைய வழியிலே வந்தவர்கள். இவர்களுக்கு அழுகை வந்து விட்டது. அவன் இங்கு குளிக்க முடியாது, காசு கொடுத்தா தான் குளிக்க முடியும் என்று சொன்ன போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவனுக்கே தர்ம சங்கடமாக போய்விட்டது. அவன் கேட்டான், ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டான். சொன்னார்கள், நீ வெளியே முடியாதுன்னு சொல்லி சொன்னதுக்காக நான் அதை நினைத்து அளவில்லை. ஆனால் இந்த சைத்தான்கள் கூடியிருக்கிற இடம் கழிவறையும் குளியல் அறையும், அங்க யார் குடியிருப்பாங்க? சைத்தான்கள் குடியிருப்பார்கள். சைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு என் இடத்திலே வாடகை கேட்கிறாயே, கூலி கேட்கிறாயே? சித்தீக்கின்களும் நபிமார்களும் சுகதாக்களும் குடியிருக்கக்கூடிய இடத்திலே, அந்த சுவனத்திலே நான் நுழைவதற்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ, அல்லாஹ் என்னிடத்தில் என்ன கேட்பானோ அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். இங்க போறதுக்கு தன்னுடைய ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு கூலி கொடுக்க வேண்டியது இருக்கிறது, பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கிறது, அது ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கே செலவு பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கும் சுஹதாக்களுக்கும் சித்தீக்கன்களுக்கும் தயார் செய்திருக்கிற அந்த சுவனத்தை அடைவதற்கு நான் என்ன வெகுமதி கொடுக்க வேண்டுமோ, என்ன கூலி கொடுக்க வேண்டுமோ, அல்லாஹ் என்னிடத்தில் என்ன கேட்பானோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். அங்கே தேவையானதெல்லாம் நமக்குரிய சகோதரர்களை இறையச்சமும் ஈமானும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறபடி வாழுகின்ற வாழ்க்கையும் தான். இதுதான் நம்மை அங்கு கொண்டு சேர்த்தோம். உலகத்திலே நம்ம எவ்வளவு பெரிய கீர்த்திக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறுக்குடைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் அங்கே பலனளிக்காது. ஈமானும் இறையச்சமும் அல்லாஹ்வை நினைத்து அழுகிற அந்த நிலையும் இறைவனை நினைத்து வாழுகிற அந்த வாழ்க்கையும் தான் நம்மை அங்கு கொண்டு சேர்த்தும் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அம் ஹசிபுத்தும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, அந்த ஜன்னத்தை சுவனத்திலே ஈஸியாக சுலபமாக உள்ளே நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா ஏத்திக்கும் மிசுலுள்ளதி ஹலோ மீன் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எந்தெந்த நிலைகளை அவர்கள் சந்தித்தார்களோ, எந்தெந்த சோதனைகளை சந்தித்தார்களோ, அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்காமல் அப்படிப்பட்ட சோதனைகளை நீங்கள் சந்திக்காமலேயே சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல்லர்ராவு, அவர்களை கடுமையான வறுமையும் பசியும் கடுமையான நோயும் கடுமையான சோதனைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டன. ஒசுல்சிலு, அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். யாரை பற்றி சொல்கிறான்? சுவனத்திற்குரியவர்களை பற்றி சொல்கிறான். இந்த உலகத்திலே வாழுகிற போது வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்கள் உழண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். அது எதுவரையிலும் என்று சொன்னால் அத்தாய கூலு ரசூலு வல்லதீனமாகு, அந்த காலத்திலே இருந்த ரசூல்மார்களும் அவர்களை ஈமான் கொண்ட மூமின்களும் இப்படி சொல்வார்கள், மத்தா நசுருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலை வருகின்ற வரையிலும் அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது அலா இன்ன நசுருல்லாஹி கரீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி சமீபத்திலே இருக்கிறது என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் எந்த சிரமமும் அடையாமல் எந்த விதமான கஷ்டமும் அடையாமல் ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நினைத்தால் அது தவறான எண்ணமாகும். இறைவனுடைய வழியிலே அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே வருகிற சிரமங்களை, வாழ்க்கையில ஏற்படுகிற அத்தனை விதமான கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு அல்லாஹ் இது நம்மின் மீது ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதனை உளமாற உணர்ந்து அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் மனிதனை சுவனத்திலே சேர்த்து விடும் என்பதை நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை போடுகிற இடம் இருக்கிறதே, அந்த இடம் இந்த உலகமும் உலகத்திலே இருக்கிற அனைத்துக்குமே ஈடாகாது, அதை விட உயர்ந்தது. ஒரு சாட்டை போடுகிற இடம் அவ்வளவு உயர்ந்த இடமாக சுவனத்திலே இருக்கும். ஒவ்வொரு இடங்களை வாங்குவதற்கு நாம் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறோம், மதிப்பு அவ்வளவு மதிப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகமும் உலகத்திலே இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் சுவனத்திலே ஒரு சாட்டை போடுகின்ற அளவுக்கு நிகராகாது என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மாராய்த்து மிஸ்லுன் நாரி நாம ஹாரிபுஹா, நரகத்தை விட ஒரு கொடுமையானதை நான் பார்க்கவில்லை, நரகத்தை விட மிக கொடுமையான ஒன்றை நான் பார்க்கவில்லை. ஆனால் நாம ஹாரிபுஹா, அதை விட்டு விரண்டோட வேண்டியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமாரைத்து மிஸ்ரல் ஜன்னத்தி நாம தாலிபுகா, அதுபோல சுவனத்தை விட ஒரு அருமையான அற்புதமான இடத்தை நான் காணவில்லை, ஆனால் அதை தேட வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை எதை தேட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே அற்பமான காரணங்களுக்காக வாழ்வையே முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய சகோதரர்கள், சஹாபாக்களிலே ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து ஒரு குறையை சொன்னார், ஒரு முறையீடு செய்தார். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீடு இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தோழருடைய வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே ஒரு பேரித்தம்பள மரம் இருக்கிறது, பேரித்த மரம், அங்கிருந்து சில நேரங்களிலே அந்த பேரித்த மரத்திலே இருந்து சில பழங்கள் என்னுடைய வீட்டு முற்றத்திலே வந்து விழுந்து விடும், அப்படி விழுகிற போது என்னுடைய குழந்தைகள், சிறு குழந்தைகள் தெரியாதனமாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள். ஒரு முறை அப்படி என்னுடைய பையன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த வீட்டுக்காரர் வேகமாக உள்ளே வந்தார். வந்து என்னுடைய பையனிடத்திலே அதை துப்பு துப்பு என்று சொன்னார். அவன் துப்பவில்லை, தன்னுடைய கையை வாயிலே, அவன் சிறுவனுடைய வாயிலே விட்டு அதை வெளியில எடுத்து விட்டார், எடுத்து விட்டு கொண்டு போய்விட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் செய்த உடனே எந்த குழந்தையாவது அப்படி செய்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுபோல இது எனக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தி விட்டது, யார சொல்லலா என்று தன்னுடைய மனக்குறையை சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வீட்டுக்காரரை அழைத்தார்கள், அந்த மரத்திற்கு சொந்தக்காரரான அந்த வீட்டுக்காரரை அழைத்தார்கள். அழைத்து விட்டு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த மரத்தை நீ இவருக்கு கொடுத்து விடு, அதற்கு பதிலாக சுவனத்திலே நான் உனக்கு ஒரு மரத்தை தருகிறேன், சுவனத்திலே உள்ள ஒரு மரத்தை நான் உனக்கு தருகிறேன், இந்த மரத்தை இவருக்கு கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அந்த சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியா சரி போங்கன்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்று நான் நினைக்கிறேன், இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நேராக ரசூலுல்லாஹி இடத்திலே வந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த மனிதர் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார், நான் அந்த மரத்தை நான் வாங்கி நான் நீங்க சொன்னது போல இந்த சஹாபிக்கு கொடுத்து விடுகிறேன், அப்படி கொடுத்தால் சுவனத்திலே இருக்கிற மரம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சோனத்திலே உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நாமளே என்ன நினைப்போம், சோனமா மறுமையா நரகமா? அதெல்லாம் அங்கதானே. இப்ப என்ன இதுதானே நம்ம நினைக்கணும், அங்க போறதை பத்தி ஏன் கவலைப்படுவோம்னு சொல்லி தத்துவம் பேசி விடுவோம். அந்த சஹாபி சோனத்திலே ஒரு மரம் கிடைக்கிறது என்று சொன்ன போது நேராக அந்த தோழருடைய வீட்டுக்கு போனார். அந்த மரத்தை எனக்கு வித்துருங்க, என்ன விலை வேணாலும் தரேன்னு சொன்னார். அதை விட அதிகமாக காய்க்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள், இதை கொடுத்து விடுங்கள். நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். என்ன கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்ட்டார். ரெண்டு மரம் தருகிறேன் அது போல, கொடுக்க மாட்டேன். மூன்று, நான்கு, ஐந்து, பத்து, எதுக்குமே அவர் அசையல. பத்துங்கிறது இருபதானது, முப்பதானது, நாற்பதானது, கடைசியில் எவ்வளவு தூரம் பேசினார் பேரம் பேசினார் தெரியுமா? நான் அது போன்று நூறு மரங்களை தருகிறேன். ஒரு பெரும் தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே நூறு மரங்கள், பெரித்த மரம் இருக்கிறது, அத்தனையுமே செழிப்பாக காய்க்கக்கூடிய மரங்கள், அதை தருகிறேன், தருவாயா என்று கேட்டார்கள். நூறு மரம் என்று சொன்ன போது இவருக்கு மனசில் ஆசை வந்துவிட்டது. சரி என்று சொல்லிவிட்டு ஒரு மரத்தை கொடுத்து விட்டார். ஒரு மரத்திற்கு பகரமாக நூறு மரத்தை கொடுத்தார். எதற்காக தெரியுமா? சுவனத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பெறுவதற்காக. நாம என்ன சொன்னாலும், என்ன ஹதீசுகளை சொன்னாலும் நம்முடைய மனதில் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் வீண் வரையும் செய்வோம். ஒரு திருமணம் நடக்கிற போது நாம செய்யக்கூடிய செலவினங்கள் இருக்கிறதே, ஒரு 40% 45% தான் சரியான செலவா இருக்கும். பாக்கி அத்தனை பேர் வீண்வரையும் செய்கிறோம். அந்த வீண்வரையும் செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் நரகம்தான் கிடைக்கும். அதை ஆசையோடு செய்கிறோம், கௌரவமாக செய்கிறோம், பெருமையோடு செய்கிறோம். ஆனால் எந்த காரியத்திற்காக வேண்டி செய்தால் சுவனம் கிடைக்குமோ, சுவனத்தில் இருக்கிற பயன்கள் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வருவதில்லை என்று சொன்னால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற வழியில இருந்து எவ்வளவு நழுவி போயிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு சுவனத்தினுடைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளை நாம் காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிமுறையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நம்மை எதற்காக தயார்படுத்தி இருக்கிறார்கள்? ஒரு கணத்திலே மறுமையினுடைய சிந்தனை விலகி போய்விட்டால், அது நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொஞ்சம் மறந்து போய்விட்டாலே, சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டாயனா என்று நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஹல்லாலா என்கின்ற ஒரு சஹாபி ஒரு முறை வெளியில போய் கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலா தாலாவுக்கு சந்திக்கிறார்கள். சந்தித்து விசாரிக்கிறார்கள், ஹல்லாலாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார்கள். அவர் சொன்னார், ஹல்லாலா முனாஃபிக்காக ஆகிவிட்டார், நலைவஞ்சகராக ஆகிவிட்டார் என்று சொன்னார். தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், ஹல்லாலா நலைவஞ்சகராகி விட்டார். பெரிய வார்த்தை அது, முனாஃபிக் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, பெரிய வார்த்தை. அதை சொன்ன போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆச்சரியம் ஏற்பட்டது. உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஹல்லாலா எவ்வளவு நெருக்கமானவர் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்குகின்ற வஹியை எழுதக்கூடியவர்களிலே ஒருவராக இருந்தார். வஹி எழுதக்கூடியவர்களிலே ஒருவராக இருந்தார். அவர் இந்த வார்த்தையை சொன்ன போது ஆச்சரியம் ஏற்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விளக்கம் கேட்கிறார்கள், என்ன காரணமாக இப்படி சொன்னீர்கள் என்று. அவர் சொன்னார், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உட்கார்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மையை பற்றி பேசுகிறார்கள், சுவனத்தை பற்றி பேசுகிறார்கள், நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிற போது நேரடியாக நாம் அதை பார்ப்பது போன்றே இருக்கிறது நமக்கு. நிதர்சனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அவைகளை நேரடியாக பார்ப்பது போன்று நமக்கு இருக்கிறது. எல்லாமே கேட்டுவிட்டு நாம் வீட்டுக்கு வருகிறோம். வந்த பிறகு நம்முடைய நிலைகள் மாறி விடுகின்றன. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் விடுகிறது. இங்கே மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு உல்லாசமாக சிரிச்சு பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். பிழைப்புக்காக வேண்டி ஓடி தேடி நம்ம என்ன செய்யறோம்? வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம். அந்த மறுமையினுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுவதில்லையே. அந்த சுவனத்தை ரசூலுல்லாஹி சொல்லுகிற போது எப்படி நமக்கு கண்முன் தோற்றம் அளிக்கிறது போன்று இருக்கிறதோ, அதுபோலெல்லாம் இல்லாமல் மறந்து போய் விடுகிறது. அது நிபாக்கத்தனத்தினுடைய அடையாளம் தானே, நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் தானே என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்க சொல்றது கேட்கிற போது நானும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வாங்க இருவருமே ரசூலுல்லாஹிடத்திலே போய் விளக்கம் கேளாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹிடத்திலே வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி சொன்னார்களோ அதே செய்தியை ரசூலுல்லாஹிடத்திலே சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள்,
நான் சொல்லுகிற போது உங்களுக்கு என்ன நிலை ஏற்படுகிறதோ அதே நிலையிலேயே நீங்கள் இரவும் பகலும் இருந்தீர்களானால் இருப்பீர்களானால் மலக்குமார்கள் உங்களோடு முசாஃபாக செய்வார்கள், அவ்வளவு நெருக்கமாகி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு மனிதர்களுடைய நிலை சில நேரம் அப்படியும் இருக்கும், சில நேரம் இப்படியும் இருக்கும். அது நயவஞ்சகத்தனம் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். கொஞ்ச நேரம் மறுமையினுடைய சிந்தனையிலிருந்து விலகி இருப்பதை அவர்கள் ஒரு பெரிய ஒரு நிபாக்குத்தனத்தினுக்குரிய செயலாக கருதுவார்களானால் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்தி இருப்பார்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கும் தான் அப்படி எத்தனையோ விஷயங்கள், நம்ம அவங்களாவது பள்ளியிலிருந்து போனா அந்த கவனம் போகும், திரும்ப வந்துட்டா திரும்ப வரும், நம்ம வாரத்துக்கு ஒருக்கு தான் பள்ளிக்கு வர்றதே. அந்த நேரத்தில் அந்த சில மணி துளிகள் தான் நமக்கு அந்த சிந்தனை ஏற்படுகிறது, அதுக்கு பிறகு வாரம் முழுவதும் அந்த சிந்தனை ஏற்படுவதில்லை. அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையோ மறுமையை பற்றிய சிந்தனையோ இஸ்லாத்தினுடைய விஷயங்களை நாம் விட்டுவிட்டு நடக்கிறோம் என்கின்ற அந்த கைசேதமோ நம்மிடத்தில் உருவாவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற வழிமுறைகளை கொஞ்சம் கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிற அந்த நெறிமுறைகளின்படி வாழுகின்ற நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதோ தோன்றியிருக்கிற இந்த ரஜப மாதம், அதனை தொடர்ந்து வருகிற சாபான் மாதம், அதற்கு அடுத்து வருகிற ரமலான் மாதம், அத்தனையுமே நாம் செய்கிற ஒரு சிறு நன்மையும் பன்மடங்காக பெருக்கி தருகிற வாய்ப்பு நமக்கு வழங்குகிற மாதங்களாகும். எப்படி சில நேரங்களிலே வியாபார காலம் என்று பருவ காலம் என்று இருக்கிறதோ அதுபோல ஒரு பருவ காலம் இந்த மூன்று மாதங்களும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று மாதங்களிலே இவ்வாறெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்மா பாரிக்கலனா ஃபி ரஜப ஷாபான் வபல்லகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருப்பார்களானால் அதற்கு காரணமே இது போன்ற மாதங்களிலே அதிகமாக சுவனத்தினுடைய அமல்களை செய்து சுவனத்தினுடைய அந்த அதற்குரிய சரக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதற்குரிய அந்த விலைகளை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் நமக்கு அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொண்டு இந்த மாதங்களை நாம் கைவிடாமல் இந்த மாதங்களில் கிடைக்கக்கூடிய நன்மையை பூர்த்தியாக பெறுகிற சிறந்த மூமின்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அத்தனை முஸ்லிம்களுக்கும் அருள்வாளிப்பானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். என்ன வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். சுன்னத்துல்